world in which we live is getting worse and worse.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது மிகவும் மோசமாகிக் கொண்டே போகிறது.
And Jesus said that the last days will be like the days of Noah.
கடைசி நாட்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
When in Noah's time there was a lot of sexual evil and violence in the world.
நோவாவின் காலத்திலே இந்த உலகத்திலே அதிகமாக பாலியல் பலாத்காரமும் கொடுமையும் பாவங்களும் நிறைந்திருந்தது.
If you turn to the Gospel of Luke in chapter 17.
லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது
verse 26
26 வசனம்.
Just as it happened in the days of Noah, so it will be in the days of the Son of Man.
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று லூக்கா 17:26 நாம் வாசிக்கிறோம்.
It says in verse 27 they ate and drank and married gave marriage until the day Noah entered the ark and the flood came and destroyed them all.
27 வசனத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது.
Then he also said the last days will be like the days of Lot. They were eating and drinking, buying, selling, planting, building. The day Lot left Sodom, it rained fire and brimstone, destroyed them all.
லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார்.
So the last days will be like the days of Noah and the days of Lot.
ஆகவே கடைசி நாட்கள் நோவாவின் காலத்தை போலவும் லோத்தின் காலத்தை போலவும் இருக்கும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது.
If you read in Genesis 6 the time of Noah was a very bad time with lot of murder and corrupt sexual practices.
நோவாவின் காலத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே மிகவும் பயங்கரமான கொலைகளும் ஒழுக்க நெறி கெட்டு பாலியல் சம்பந்தமான பலாத்காரம் இருந்த நாட்கள் என்று பார்க்கிறோம்.
Same thing in the time of Lot.
அதே காரியம் தான் லோத்துவின் நாட்களிலேயும் நடந்தது.
The people in Sodom were also full of much sexual corruption and violence.
அங்கே லோத்தின் நாட்களிலே வாழ்ந்த மக்கள் அவர்கள் பாலியல் இச்சை சம்பந்தமான பாவத்தினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல கொடுமையும் நிறைந்திருந்தது.
We can say that the time in which we live is like that.
நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களும் அப்படித்தான் இருக்கிறது என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும்.
Many of your villages may be relatively peaceful.
அநேக உங்களுடைய கிராமங்கள் ஓரளவுக்கு சமாதானம் அங்கே இருக்கும் என்று எண்ணுகிறோம்.
But in the world in general, if you read the newspapers, there's so much of sexual evil and so much of terrorism and violence.
ஆனால் நீங்கள் செய்தித்தாளிலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவோ தீவிரவாதங்களும் பயங்கரங்களும் எவ்வளவோ பாவங்களும் ஊழல்களும் நிறைந்து காணப்படுகிறது.
The cinemas are becoming filthier and filthier and what comes on the television is getting filthier and filthier.
சினிமா காட்சிகளானாலும் சரி, தொலைக்காட்சிகளானாலும் சரி, அதிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் மிகவும் அசுத்தமான காட்சிகளாய் மாறிக்கொண்டு வருகிறது.
And in the midst of such a world we have got to bring up our children.
இப்படிப்பட்ட மோசமான உலகத்தின் மத்தியிலே தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டியிருக்கிறது.
It was much easier 50 years ago when I was a young man.
நான் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக காரியங்கள் சற்று நன்றாக தான் இருந்தது.
We didn't even have any television those days.
அந்த நாட்களிலே டெலிவிஷனே கிடையாது.
It was much easier.
அப்பொழுது பிள்ளைகளை வளர்க்கிற காரியம் எளிதா இருந்தது.
So difficult today.
ஆனால் இன்றைக்கோ இது கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது.
And we can see a contrast between Noah and Lot.
நோவா காலத்திற்கு நோவாவுக்கும் லோத்துக்கும் நாம் ஒரு வித்தியாசத்தை வேறுபாட்டை பார்க்க முடியும்.
Even though both of them got saved.
இருவருமே ரட்சிக்கப்பட்டார்கள் தான்.
From judgment.
நியாய தீர்ப்பிலிருந்து இருவருமே ரட்சிக்கப்பட்டார்கள்.
And the Bible calls both of them righteous Noah and righteous Lot.
இருவருமே நீதியமானாகிய லோத்து நீதிமானாகிய நோவா என்று நாம் வேதம் அழைக்கிறது.
But there was a lot of difference in their families.
ஆனால் அவருடைய குடும்பங்களிலே எவ்வளவோ வித்தியாசம் காணப்பட்டது.
Noah had 3 sons. All of them got saved.
நோவாவுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அந்த 3 மகன்களுமே ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள்.
And they were married and all the 3 wives got saved.
அவர்கள் 3 பேரும் திருமணமாகி அவருடைய மனைவிமார்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள்.
Lot had 2 daughters.
லோத்துவுக்கோ 2 மகள்கள் இருந்தார்கள்.
And he lost both of them.
அந்த இருவரையுமே லோத்து இழந்து விட்டான்.
He lived in a terrible sin.
அவர்கள் பயங்கரமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
I don't mean he lost them physically.
சரீர பிரகாரமாக இழந்த இழப்பை குறித்து நான் சொல்லவில்லை.
They escaped physical judgment in Sodom.
அங்கே உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக வந்த நியாய தீர்ப்புக்கு சோதோமின் அழிவுக்கு அவள் இருவருமே தப்பினார்கள்.
But they had learned so many bad habits in Sodom.
ஆனால் சோதோமிலே எவ்வளவோ தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள்.
That they had committed adultery with their own father.
தன்னுடைய சொந்த தகப்பனிடத்திலே இவர்கள் இருவரும் விபசாரம் பண்ணினார்கள்.
Can you think of something so evil?
இப்படி தீமையான ஒரு காரியத்தை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா?
That is how Lot brought up his children.
இப்படித்தான் லோத்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தான்.
And he lost his two sons-in-law also.
தன்னுடைய இரண்டு மருமகன்மார்களையும் இழந்தான்.
So we can ask, what was the difference between Noah and Lot?
ஆகவே நோவாவுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம்.
They both lived in a very evil time.
அவர்கள் இருவருமே மிகவும் பொல்லாப்பான நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள்.
But Noah's family did not get affected by the evil.
ஆனால் அந்த தீமையினாலே நோவா அவன் தாக்கப்படாதிருந்தான், பாதிக்கப்படாதிருந்தான்.
Lot's complete family was ruined by the evil.
ஆனால் அந்த தீமையினாலே லோத்துடைய முழு குடும்பமும் அழிந்து விட்டது.
It all has to do with what values we have in our home.
நம்முடைய குடும்பங்களிலே எந்த விதமான மதிப்பீட்டை வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அது அமைகிறது.
Noah was a man who was willing to use his own money to do God's work.
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நோவா தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிப்பதற்கு மனமுள்ளவனாய் இருந்தான்.
How do we know that?
நமக்கு எது அது எப்படி தெரியும்?
Because God told him to build a big ship.
ஒரு பெரிய கப்பலை கட்டும்படியாய் தேவன் நோவாவை பார்த்து சொன்னார்.
And he didn't give many money for it.
அதற்காக தேவன் அவனுக்கு பணத்தை கொடுக்கவில்லை.
And if God tells you to build something huge and doesn't give you any money for it.
உங்களிடத்திலே ஒரு பெரிய காரியத்தை கட்டச் சொல்லி தேவன் சொல்கிறார், அதற்கு என்ற பணம் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால்,
then you have to produce the money yourself.
நீங்களாகவே அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது.
Nobody else would support Noah at that time.
அந்த நாட்களிலே நோவாவுக்கு யாரும் பணத்தை கொடுத்து தாங்கவில்லை.
So he used his own money to serve God.
ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாக தன்னுடைய சொந்த பணத்தை அவன் செலவு செய்தான்.
And he worked hard to cut down trees from his own forest, his own fields in order to build the boat.
அந்த கப்பலை கட்டுமடியாக தன்னுடைய சொந்த தோட்டத்திலே போய் மரங்களை அவன் வெட்டி கடினமாய் உழைத்தான்.
That means he considered God's work as his work.
தேவனுடைய ஊழியத்தை தன்னுடைய ஊழியத்தை போல, தன்னுடைய வேலையை போல அவன் எண்ணினான்.
And for God's work I'm willing to spend my own money.
தேவனுடைய வேலைக்காக நான் என்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று
சொன்னார். Wherever you find a family like that,
எங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ,
you'll find that the children usually turn out all right.
அங்கே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால், வழக்கமாக பிள்ளைகள் அவர்கள் மனந்திரும்பி விடுவார்கள்.
But it is not only Noah.
நோவா மட்டுமல்ல.
I think he had a wonderful wife.
அவனுக்கு அருமையான ஒரு மனைவியும் இருந்தாள்.
We don't know. Nothing is mentioned about his wife.
நோவாவின் மனைவியை பற்றி ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை.
But through many years of observation I have discovered that the way children grow up depends a lot on the mother.
இவ்வளவு ஆண்டுகளாக நான் கவனித்து வந்ததனுடைய ஒரு விளைவு என்னவென்றால், பிள்ளைகள் வளரக்கூடிய விதமானது அதிகபட்சம் தாயை பொறுத்து தான் இருக்கிறது.
Not only on the mother but it depends a lot on the mother.
தாயை மட்டுமே பொறுத்தது என்று சொல்லவில்லை, ஆனால் அதிகபட்சம் தாயை பொறுத்து இருக்கிறது.
Because any good that the father can do can be cancelled by a bad mother.
தகப்பன் எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒரு மோசமான தாய் இருப்பாள் என்று சொன்னால் அந்த நன்மையானது நீக்கப்பட்டு விடுகிறது.
Lot was different.
லோத்து வித்தியாசமானவனாய் இருந்தான்.
He did not do God's work.
அவன் தேவனுடைய வேலையை அவன் செய்யவில்லை.
He just went to Sodom to make money.
அவன் சோதோமுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக சென்றான்.
And then he advanced in his business and that was all his mind.
தன்னுடைய தொழிலிலே எப்படியாவது முன்னேற வேண்டும் என்பதே அவன் குறியாக இருந்தான்.
That was the big difference between Lot and Noah.
லோத்துக்கும் நோவாவுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம்.
Noah wanted to do God's work and was willing to spend for it himself.
நோவா தேவனுடைய வேலையை செய்ய அவன் முயற்சித்தான், அதே சமயத்திலே தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து அந்த வேலையை செய்தான்.
Lot had the opportunity to live with a very godly man called Abraham.
லோத்து மிகவும் தேவபக்தியுள்ள ஒரு மனிதனாகி ஆபிரகாமோடு கூட வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு தருணம் கிடைத்தது.
One day he left Abraham.
ஆனால் ஒரு நாளில் ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்று
விட்டான். Imagine leaving the most godly man on the face of the earth.
இந்த பூமியின் பரப்பிலே வாழ்ந்த மிகவும் தேவபக்தியுள்ள ஒரு மனிதனை விட்டு பிரிந்து செல்வது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
He didn't value Abraham.
ஆபிரகாமை அந்த அளவுக்கு அவன் மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை.
And I have seen sometimes people don't value the godly men that God brings them in touch with.
சில சமயங்களில் நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால், தேவன் மிக நல்ல தேவபக்தியுள்ள மனிதர்களை நம்மோடு கூட தொடர்புடையவர்களை கொண்டு வருகிறார், ஆனால் நாம் அதை மதிப்பதில்லை.
Because we are so close to them.
ஏனென்றால் நாம் அவர்களோடு கூட நெருங்கி இருக்கிறபடினாலே மிகவும் பழகி போய்விட்டோம்.
We value some godly man far away whom we see once in 2 years.
இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கக்கூடியதான, தூர தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தேவபக்தியுள்ள மனிதனை நாம் மதிக்க கற்றுக்கொள்கிறோம்.
But Abraham was living in the same tent.
ஆனால் ஆபிரகாமோ அதே கூடாரத்திலே வாழ்ந்து வந்தான்.
And generally speaking, we don't value godly people whom we see very frequently.
பொதுவாக பேசப்போனால் அடிக்கடி நாம் சந்திக்கக்கூடிய தேவ பக்தியுள்ள மனிதர்களை தேவ மனிதர்களை நாம் மதிப்பதில்லை.
And we can miss what God wants to give us through them.
அவர்கள் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் இழந்து விட முடியும்.
That what a absolute fool Lot was to leave Abraham.
ஆபிரகாமை அப்படி விட்டு விடுவதற்கு எவ்வளவு புத்தியனாய் இருந்தான் லோத்து.
He could have had such fantastic revelations if he had stayed humbly close to Abraham.
தாழ்மையாய் ஆபிரகாமுடனே கூட தங்கி இருந்தால் எவ்வளவோ அருமையான வெளிப்பாடுகளை அவன் பெற்றிருந்திருப்பான்.
But he left him.
ஆனால் ஆபிரகாமை விட்டு விட்டான்.
What did he leave him for?
எதற்காக ஆபிரகாமை விட்டான்?
He said, I can make more money over there.
அங்கே போனால் நான் அதிகமாய் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதனாலே.
He left a godly man to make money.
பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு தேவ மனிதனை விட்டு சென்று விட்டான்.
I'm not surprised that his children were all turned out so wicked.
அவனுடைய பிள்ளைகள் பொல்லாங்கானவர்களாய் துர்மார்களாய் போய்விட்டதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
We also are making choices today.
இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்.
There's nothing wrong in earning money to support our family.
நம்முடைய குடும்பத்தை தாங்குவதற்காக பணம் சம்பாதிப்பதிலே தவறு ஒன்றுமில்லை.
But the Bible says when Lot was with Abraham, he had much more than enough to take care of his family.
லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்தபொழுது தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதற்கு போதுமான அளவுக்கும் அதிகமாகவே லோத்துக்கு இருந்தது.
He had so much money, he had so many servants.
எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எவ்வளவோ பணம் இருந்தது.
He was already a rich man.
ஏற்கனவே அவன் ஒரு பணக்காரனா இருந்தான்.
But he wanted to make more money even though he was a rich man.
அதிகமாக பணக்காரனா இருந்தாலும் கூட இன்னும் அதிகமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி போனான்.
When that becomes a person's goal,
ஒரு மனிதனுக்கு இதுவே லக்காக மாறும் என்றால்,
he usually loses his children.
வழக்கமாக சொல்லப்போனால் அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விடுவான்.
He gets the money but he loses his children.
பணத்தை சம்பாதித்துக் கொள்வான், ஆனால் பிள்ளைகளையோ இழந்து விடுவான்.
And at the end of his life,
அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே,
he will have money but ungodly children.
தன்னிடத்திலே பணம் இருக்கும், ஆனால் துன்மார்க்கமான தேவபக்தியற்ற பிள்ளைகள் தான் இருப்பார்கள்.
And the other problem was Lot had a very bad wife.
இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், லோத்துக்கு மிகவும் மோசமான ஒரு மனைவி இருந்தாள்.
I don't know whether she was always bad.
அவள் எப்பொழுதே மோசமானவளா இருந்தாளா இல்லையா என்று எனக்கு தெரியாது.
Maybe if they had stayed with Abraham, she may have become a godly sister.
ஆபிரகாம் உடனே தங்கி இருந்தால் அந்த சகோதரி லோத்துடைய மனைவி நல்ல ஒரு சகோதரியாய் மாறி இருப்பாள்.
Because you know, if you move with godly women like Sarah, Abraham's wife, she would have been godly.
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை போல தேவ பக்தி உள்ள ஒரு பெண்மணியோடு கூட பழகி இருந்தால் இவளும் தேவ பக்தி உள்ள ஒரு பெண்மணியாய் மாறி இருந்திருக்க கூடும்.
The Bible calls Sarah a very godly woman in 1 Peter chapter 3.
1 பேதுரு 3 அதிகாரத்திலே வேதம் சாராளை தேவ பக்தி உள்ள ஒரு பெண்மணி என்று அழைக்கிறது.
Says she respected her husband so much she called him Lord.
தன்னுடைய கணவனை அந்தளவாய் மதிக்க கற்றுக்கொண்டபடினாலே ஆண்டவரே என்று தன்னுடைய கணவனை அழைத்தாள்.
Says sisters follow the godly example of Sarah who respected her husband.
தன்னுடைய புருஷனை மதிக்க கற்றுக்கொண்ட சாராளை பின்பற்றுங்கள் சகோதரிகளே என்று வேதம் சொல்கிறது.
A woman who doesn't respect her husband and speak respectfully to her husband is an ungodly woman no matter how much religion she has.
எவ்வளவு மதம் இருந்தாலும் சரி, தன்னுடைய புருஷனை மதிக்க கற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனைவியும், மரியாதையாய் பேச கற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனைவியும் அவள் தேவபக்தி இல்லாதவள்.
That's true. I don't care which church you go to.
எந்த சபைக்கு நீ போயிருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை.
Sarah was a godly woman because she knew how to respect her husband and speak respectfully to him.
தன்னுடைய கணவனை எப்படி மதிப்பது என்றும் எப்படி மதிப்போடு கூட மரியாதையோடு கூட பேசுவது என்பதும் அறிந்திருந்தபடினால சாராள் தேவபக்தி உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாள்.
That's why her sons Isaac turned out to be so good.
ஆகவே தான் ஈசாக்கு மிகவும் நல்ல ஒரு மனிதனாய் வளர்ந்தான்.
How do we know Isaac was a good man?
ஈசாக்கு நல்ல மனிதன் என்று எப்படி நமக்கு தெரியும்?
Because when he was a strong man carrying all the wood up to the top of Mount Moriah, we read in Genesis 22.
அவன் தன்னுடைய தோளிலே விறகுகளை எல்லாம் தூக்கி கொண்டு அந்த மோரியா மலையிலே ஏறி கொண்டு செல்கிறான். அப்படிப்பட்ட வலிமையுள்ள ஒரு வாலிபன்.
Young man 25 years old, he didn't even know that his father was going to sacrifice him there.
25 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் தன்னுடைய தகப்பனார் தன்னை தான் பலி கொடுக்க போகிறார் என்பதையும் அறியாதிருந்தான்.
His father is 125 years old man walking with a stick.
அவனுடைய தகப்பன் 125 வயது நிரம்பிய ஒரு கிழவனாய் ஒரு தடியை வைத்துக் கொண்டு நடந்து கொண்டு போய்
போகிறார்.
மலையின் உச்சியிலே போகிறார்கள். அங்கே விறகுகளை அடுக்குகிறார்கள்.
Isaac says, where's the lamb?
ஆடு எங்கேப்பா என்று கேட்கிறார். ஆட்டுக்குட்டி எங்கேப்பா என்று ஈசாக்கு கேட்கிறான்.
Abraham says, you're the lamb.
நீதான் அந்த ஆட்டுக்குட்டி என்று
ஆபிரகாம். You lie down there. I have to kill you.
நீ இங்கே படுத்துக்கொள், நான் உன்னை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறான்.
What do you think a 25 year old young man today will say?
இன்றைக்கு இருக்கக்கூடிய 25 வயது நிரம்பிய வாலிபன் என்ன செய்வான் என்று எண்ணுகிறீர்கள்?
To his old father.
தன்னுடைய வயதான தகப்பனிடத்தில் என்ன சொல்வார்?
You are about to die and you want to kill me.
நீங்களே சாக போற மாதிரி இருக்கீங்க, என்னையும் கொல்ல போறீங்களா?
You let a lie down here and you finish off. Your life is almost finished in any case.
எப்படியோ நீங்க சாக போறீங்க, நீங்க முதல்ல படுத்துங்க, நான் உங்களை பலி செலுத்துறேன் சொல்லி இருந்திருப்பான்.
But he didn't do that.
ஆனால் அவன் அதை அப்படி செய்யவில்லை.
He said, all right, Dad, I'll lie down.
சரி அப்பா, நான் படுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன்
படுத்துக்கொண்டான். How did that 25-year-old young man be like that?
எப்படி அந்த 25 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் அப்படி இருந்திருக்க முடியும்?
Because his father and mother brought him up properly.
தன் தகப்பனும் தாயும் அப்படி ஒழுங்காக அவனை வளர்த்தார்கள்.
And especially his mother.
குறிப்பாக அவனுடைய தாய்.
She was a godly woman.
அவள் தேவபக்தியுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாள்.
As a little boy, Isaac saw how his mother respected his father.
சிறு பையனாய் ஈசாக்கு இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் எப்படி தன்னுடைய தகப்பனை மரியாதை செலுத்துகிறார்கள் என்பதை பார்த்தான்.
With always speak respectfully to his father.
எப்பொழுதுமே தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே மரியாதையாய் பேசுகிறதை பார்த்தான்.
You know, little children learn from their parents.
சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
From the age of one, Isaac learned to speak respectfully to his father.
ஒரு வயதிலிருந்தே மரியாதையாய் பேச ஈசாக்கு கற்றுக்கொண்டான்.
Who taught him that?
அவனுக்கு யார் அதை கற்றுக் கொடுத்தது?
His mother.
தன்னுடைய தாய்.
You know the way you speak to your husband, your children are going to learn that.
நீங்கள் உங்கள் கணவனிடத்திலே பேசக்கூடிய விதத்தை உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
How do you think Lot's wife spoke to her husband?
லோத்தின் மனைவி எப்படி லோத்தினிடத்திலே பேசியிருப்பார்கள் என்று
எண்ணுகிறீர்கள்? She would have always told him, I need one more new sari. I've only got 200 in my cupboards.
எனக்கு 200 புடவை தான் இருக்கு, எனக்கு இன்னொரு புடவை வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாள்.
Tomorrow is my birthday, you have to get me a new sari.
நாளைக்கு எனக்கு பிறந்தநாள், எப்படியாவது எனக்கு சாரி வாங்கி தான் தரணும்.
And then New Year's Day has come, you must get me a new sari.
புது வருஷம் வந்துச்சு, இன்னொரு புடவை வாங்கிட்டாங்க.
Now some rich person's wedding has come, you got to get me a new sari. I cannot wear the sari I wore for the last 200 weddings.
நான் கடந்த 200 கல்யாணங்களுக்கு நான் உடுத்தின உடுப்பை நான் உடுத்த முடியாது. இப்ப புது கல்யாணம் வருது, பணக்கார வீட்டு கல்யாணம், நல்ல புடவை வாங்கிட்டாங்க.
Poor man, he had all the money he was earning, he had to spend on his wife.
ஏழை மனிதன் பாவம், அவன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மனைவியிடத்திலே செலவு செய்ய வேண்டியதாகி விட்டது.
And his two daughters saw that.
அவனுடைய இரண்டு மகள்களும் அதை பார்க்கிறார்கள்.
They said, Daddy, not only for mummy, we also need some clothes. We are also going for the wedding.
அப்பா அம்மாவுக்கு மட்டுமல்ல, நாங்களும் கல்யாணத்துக்கு போறோம், எங்களுக்கும் புது டிரஸ் வாங்கி தாங்க என்று பிள்ளைகள் கேட்டார்கள்.
Our birthday is also coming. You have to get clothes for us.
நாங்களும் வரோம், எங்களுக்கும் புது துணிமணி வாங்கி தாங்க.
So he kept on doing all that for them.
ஆகவே அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டே வந்தான்.
His business was doing well. He was making a lot of money.
அவருடைய வியாபாரம் நன்றாக, தொழில் நன்றாக செழித்தது, நிறைய பணம் சம்பாதித்தான்.
Yeah, maybe once in a while in the morning he would get them and tell them, you know, there is a God, my uncle Abraham knows about him.
எப்போதாவது ஒரு நாள் எழுந்து சொல்லிருப்பான், நீங்க எல்லாம் வாங்க, தேவன் ஒரு இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய ஆபிரகாம் இடத்திலே நான் இருந்தபொழுது நான் நடந்திருக்கிறேன் சொல்லி இருந்திருப்பார்.
A little bit to ease his conscience, they'll have some family prayer.
அவங்க தங்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் தளர்த்தி விடுவதற்காக வாங்க இன்றைக்கு குடும்ப ஜெபம் செய்வோம் என்று செய்திருப்பார்கள்.
The rest of the time it was just business and buying things and all that.
ஆனால் மீதி உள்ள காலங்கள் எல்லாம் போய் சாமான்களை வாங்குவதும் பணம் சம்பாதிப்பதும் தொழில் செய்வதும் தான்.
And the children saw the lavish lifestyle of Lot and his wife.
லோத்தும் அவன் மனைவியும் வாழ்ந்ததான சொகுசான வாழ்க்கையை பிள்ளைகள் பார்த்தார்கள்.
And his wife was looking around to see some smart people and young men in Sodom whom she could get married to her daughters.
அந்த சோதோமிலே நல்ல முடுக்கான வாலிபர்கள் இருக்கிறார்களா என்று அங்கேயும் சுத்தி பார்த்துக் கொண்டே இருந்தால் தன்னுடைய மருமகனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று.
She found two handsome young men who are also doing good business.
நல்ல வியாபாரத்திலே, தொழிலிலே திளைத்திருந்த, செழித்திருந்த இரண்டு நல்ல வாலிபர்களை பார்க்கிறாள்.
Got them engaged to his daughters.
தன்னுடைய மகள்களுக்கு நிச்சயம் நடக்கிறது, நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
That was the time God was going to judge Sodom and Gomorrah.
அந்த காலகட்டத்திலே தான் தேவன் சோதோம் குமராவை நியாயந்தீர்க்க முடியாது வருகிறார்.
He came and told Lot, get out of here with your family.
ஒரு தூதன் வந்து இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு செல் என்று தூதன் சொல்கிறான்.
And so Lot told his wife and his two daughters and the two men who were to be married to the daughters.
லோத்து தன்னுடைய மனைவியிடத்திலேயும் தன்னுடைய இரண்டு மகள்களிடத்திலேயும் இரண்டு மகள்களையும் திருமணம் செய்ய போகிற அந்த இரண்டு வாலிபர்களிடத்திலேயும் சொல்கிறான்.
And they laughed.
அவர்கள் சிரித்தார்கள்.
All this time you are telling us how to make money and now you are talking about God.
இவ்வளவு நாள் பணம் எப்படி சம்பாதிப்பது, தொழில் எப்படி செய்வதுன்னு பேசிட்டே இருந்தீங்களே, இப்ப திடீர்னு தேவனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார்.
You did not choose us for your daughters because we were godly people. You chose us because we were rich.
நாங்கள் தேவன பக்தி உள்ளவர்கள் என்பதனாலே உங்க பொண்ணுகளுக்கு எங்களை மாப்பிள்ளையா நீங்க தெரிந்து கொள்ளவில்லை. நாங்க பணக்காரலா இருந்தபடினாலதான மாப்பிளையா தெரிந்து கொண்டீர்கள்.
And now you're talking about God.
இப்பொழுது திடீரென்று தேவனை பற்றி பேசுகிறீர்கள்.
What have you lived here for the last 10-15 years?
கடந்த 10-15 வருஷமா நீங்க எதுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க?
They laughed at him.
அவர்கள் சிரித்தார்கள்.
Anyway, he knew that it was a real judgment. He caught his wife and daughters and ran.
லோத்துக்கு தெரியும் உண்மையான நியாயத்தீர்ப்பு வந்து விட்டது என்று. ஆகவே தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் இழுத்துக்கொண்டு செல்கிறான்.
But that woman looked back and said, "Oh my, I could not pick up all those 300 sarees lying there."
Ayyo 300 padaviyum vaangi vechadala thooka mudiyileye pack panna mudiyileye nu solli pinnadi thirumbi paakkara.
All my ornaments are still there.
நகை எல்லாம் அந்த பெட்டியில கழட்டி வச்சிருக்கேனே, பீரோல வச்சிருக்கேன்.
பியூட்டிஃபுல் கார்டன் இஸ் தேர்.
நல்ல மாளிகைகள் எல்லாம் அங்க இருக்கு. நல்ல அழகான தோட்டம் எல்லாம் இருக்கே, விட்டாச்சு.
அண்ட் காட் செட்,
தேவன் சொன்னார்,
ஐ அம் ஸ்பேரிங் யுவர் லைஃப் அண்ட் யூ ஆர் ஸ்டில் இன்ட்ரஸ்டட் இன் ஆல் தோஸ் திங்ஸ்.
உன் ஜீவனை தப்ப வைக்க முடியாது, நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், ஆனா நீ பாட்டுக்கு இன்னும் அந்த பொருள்களிலேயே கண் வச்சிருக்கே.
யூ ஆர் கோயிங் டு பீ ஃபேசிங் சோடம் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப்.
ஆகவே உன்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்கள் முழுவதுமாக நீ சோதோமையே பார்த்துக் கொண்டிருப்பாய் என்று அப்படி நிற்க வைத்து விட்டார்.
The same judgment that fell on Sodom fell on her and she became a pillar of salt.
சோதோமிலே வந்த அதே நியாய தீர்ப்பு இவள் மீது வந்து இவள் உப்பு தூணாய் மாறிவிட்டாள்.
Here with this woman like a pillar of salt facing Sodom.
இங்கே ஒரு ஸ்திரீ உப்பு தூணாக சோதோமை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள்.
And Jesus said.
இயேசு சொன்னார்.
Luke 17:32.
லூக்கா 17:32.
Remember Lot's wife.
லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்.
We can say remember Lot's daughters.
லோத்தின் பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொல்லலாம்.
They grew up because their mother was like that.
தன்னுடைய தாய் அப்படி இருந்தபடியாலே இரண்டு மகள்களும் அப்படியே வளர்ந்தார்கள்.
Their father was like that.
தன்னுடைய தகப்பன் அப்படி இருந்தார்.
How different their life would have been if they had stayed with that godly man Abraham and with that godly sister Sarah.
தேவ மனிதனாகிய ஆபிரகாமோடு கூட தேவ மனுஷியாகிய சாராளோடு கூடவே இவர்கள் தங்கியிருந்தால் கதை எவ்வளவு வித்தியாசமாய் மாறியிருந்திருக்கும்.
How different your home would be if you seek the fellowship of godly men and godly women.
தேவ பக்தியுள்ள மனிதர்கள், தேவ பக்தியுள்ள ஸ்திரீகளோடு கூட நீங்கள் ஐக்கியத்தை எப்பொழுதும் தேடி இருப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு வித்தியாசமானதா உங்களுடைய வாழ்க்கை மாறியிருந்திருக்கும்.
You must either be a strong godly man yourself like Noah.
நோவாவை போல நீங்களாகவே உறுதியான தேவ மனிதனாக இருந்திருக்க வேண்டும்.
And have a good wife like Noah's wife.
நோவாவின் மனைவியை போல உங்களுக்கும் நல்ல ஒரு மனைவி இருந்திருக்க வேண்டும்.
Then you don't need anybody else. You can bring up your children in a godly way yourself.
அப்படியானால் உங்களுக்கு யாருடைய ஐக்கியமும் தேவையில்லை, நீங்களாகவே பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்க்க முடியும்.
But if you are not such a strong person.
நீங்கள் அப்படி உறுதியான மனிதனாக இல்லாத பட்சத்தில்
Then you must seek the fellowship of some godly person like Abraham who's nearby.
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆபிரகாமை போல இருக்கக்கூடிய தேவ பக்தியுள்ள மனிதனுடைய ஐக்கியத்தை நீ நாட வேண்டும்.
That is the warning from the life of Lot.
லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து இது நமக்கு ஒரு எச்சரிப்பாய் வருகிறது.
That is why I always tell people when you look for a job.
ஆகவே தான் நான் பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்வேன் என்றால் நீங்கள் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And there are opportunities for job here and there.
இங்கேயும் ஒரு வேலை வருகிறது, அங்கேயும் ஒரு வேலை வருகிறது.
Don't just look where you'll get more money.
இங்கே நிறைய பணம் கிடைக்கும் சொல்லி அதை நோக்கி நீங்க போக வேண்டாம்.
Just see whether there are some godly people in that area.
அந்த பகுதியிலே தேவ பக்தியுள்ள மனிதர்கள் சிலராவது இருக்கிறார்களா என்று பாருங்கள்.
Abraham is here.
ஆபிரகாம் இங்க இருக்கிறார்.
You will earn enough money there but not as much as in Sodom.
நீங்கள் சோதோமிலே சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆபிரகாம் இடத்திலே சம்பளம் கிடைக்கும்.
But in Sodom there is no Abraham.
ஆனால் சோதோமிலே ஆபிரகாம் இல்லை.
Now it is a choice which job are you going to take?
இப்பொழுது எந்த வேலையை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள் என்று உங்களுக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
Are you going to take the lower paying job because you can be near a godly person?
தேவ பக்தியுள்ள மனிதர்களிடத்தில் இருக்க போகிறபடியாலே நீங்கள் குறைந்த சம்பள வேலையை தேர்ந்து கொள்ள போகிறீர்களா?
If not for your sake at least for the sake of your children.
உங்கள் நிமித்தமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பிள்ளைகளின் நிமித்தமாவது நீங்கள் அப்படி தேர்வு செய்யுங்கள்.
Or you will choose that other job because you say I can make a lot of money.
இல்லாவிட்டால் நிறைய பணத்தை நான் சம்பாதிக்க போகிறேன் என்று சொல்லி வேறு ஒரு வேலையை தேர்வு செய்ய போகிறீர்களா?
I can always listen to cassettes and VCDs and all that.
நான் எப்பொழுதே ஒளிநாடாவையும் வீடியோ கேசட்டுகளையும் சிடிகளையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி போகிறீர்களா?
I'll tell you thank God for VCDs and cassettes and all that.
VCD கேசட்டுகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
But none of those things can replace the example of a godly man and a godly family.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதனையோ அல்லது தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்துக்கு மாற்றாக இந்த VCD கேசட்டுகள் இருக்கவே முடியாது.
And it's good to listen to but the fellowship of godly people is the best.
கேசட்டுகள் சீடிகள் கேட்பது நல்லதுதான், ஆனால் தேவ பக்தியுள்ள மனிதனுடைய ஐக்கியம் மிகவும் சிறந்தது.
We are living in terrible days.
ஆகவே நாம் பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
I want to warn you, I cannot change you but I can warn you.
உங்களை நான் மாற்ற முடியாது, ஆனால் உங்களை நான் எச்சரிக்க முடியும்.
We need to take care of our children.
நாம் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
Jesus has warned us the last days will be like the days of Noah and of Lot.
கடைசி காலங்கள் நோவாவின் காலத்தை போலவும் லோத்தின் காலத்தை போலவும் இருக்கும் என்று இயேசு நம்மை எச்சரித்து இருக்கிறார்.
Seek for godly fellowship for our children.
நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவபக்தி உள்ள ஐக்கியத்தை நாடுவோம்.
And sisters, be a godly mother to your children.
சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவபக்தி உள்ள ஒரு தாயாக இருந்து விடுங்கள்.
And be a respectful wife to your husband. That will make a lot of difference to your children.
புருஷனை மதிக்கிற ஒரு பெண்மணியா இருந்து விடுங்கள். அது உங்கள் பிள்ளைகளிடத்தில் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும்.
Should you correct your husband if he is wrong?
புருஷன் தவறு செய்யும் பொழுது நீங்கள் திருத்தலாமா?
Yes.
ஆம்.
But never in the presence of your children.
ஆனால் ஒரு காலம் உங்கள் பிள்ளைகள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் புருஷனை சரி செய்யக்கூடாது.
Get alone with him somewhere and tell him in a loving way.
எங்கயாவது தனியாக போய் அன்பான விதத்திலே உங்கள் புருஷனுக்கு சொல்லுங்கள்.
That I don't think that was right what you are doing.
அது சரி என்று நான் நினைக்கிறேன்.
No, you should tell him that was not right.
புருஷனிடத்திலே நீங்கள் செய்வது சரியில்லை என்று நீங்கள் புருஷனிடத்திலே அன்பாய் சொல்ல வேண்டும்.
In a loving way.
ஒரு அன்பான விதத்திலே சொல்ல வேண்டும்.
But not in the presence of your children.
ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரசன்னத்திலே நீங்கள் சொல்லக்கூடாது.
Husband and wife must never correct each other in the presence of the children.
புருஷனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பிள்ளைகளுடைய மத்தியிலே திருத்தக்கூடாது, திட்டக்கூடாது.
Go outside or into a room somewhere and talk alone.
வெளியே போங்கள் அல்லது ஒரு அறைக்குள்ளாக போய் நீங்கள் பேசுங்கள்.
Show respect for one another.
ஒருவருக்கொரு மரியாதையை காண்பீங்கள்.
Husband must respect the wife and the wife must respect the husband.
புருஷன் மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி புருஷனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Children must always hear the respectful way in which you speak to each other.
நீங்கள் ஒருவரோடொருவர் மரியாதையோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகள் காதுகள் கேட்க வேண்டும்.
That is the best home you can prepare for your children to grow up.
உங்கள் பிள்ளைகள் வளர்வதற்கென்று ஒரு அருமையான குடும்பத்தை இப்படி மட்டுமே நீங்கள் உண்டாக்க முடியும்.
Even if it is a one bedroom house.
உங்கள் வீட்டிலே ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட வீடா இருந்தாலும் பரவாயில்லை.
And you can't provide fancy clothes for your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. அது பரவாயில்லை, அது ஒரு பொருட்டல்ல.
I know when my children were growing up.
என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்த பொழுது.
At that time I didn't have enough money to buy clothes for my children every year.
ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிமணிகளை வாங்க எனக்கு போதுமான பணம் இல்லை.
I said I want to bring up my children in a home where there is peace, where they won't see me and my wife fighting.
நானும் என்னுடைய மனைவி சண்டை போடுகிறதை சண்டை போடாத ஒரு வீடாய் வீட்டிலே அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன்.
If I can't give them good clothes, at least I can give them peace.
அவருக்கு நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, சமாதானத்தை கொடுக்க முடியும்.
That is much more important.
அது மிக முக்கியம்.
Follow the example of Abraham.
ஆபிரகாமுடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
Follow the example of Noah.
நோவாவினுடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
Abraham could also have gone to Sodom to make more money.
ஆபிரகாம் கூட சோதோமுக்கு போய் பணம் சம்பாதித்திருந்திருக்க முடியும்.
But he said, well, that won't be a good place for me to go.
நான் போவதற்கு அது நல்ல இடம் அல்ல என்று ஆபிரகாம் சொன்னார்.
He never had any children those days.
அந்த நாட்களில் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது.
Even without children, he said it's not good for some person like me to go there.
பிள்ளைகள் இல்லாதவ இருந்த பொழுதிலும் கூட என்னைப் போல ஒரு மனிதன் சோதோமுக்கு போய் பணம் சம்பாதிப்பது சரியில்லை என்று சொன்னார்.
I want to go where God wants me to go.
தேவன் எங்கே என்னை போக விரும்புகிறாரோ அங்கே நான் போவேன் என்று சொன்னான்.
And if there's a, like he went to Canaan and there was a famine there. He said okay, I've got to be here.
கானானுக்கு போனான், அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று, சரி நான் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னான்.
So let's learn a lesson from these examples.
ஆகவே இந்த உதாரணங்களிலிருந்து நாம் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வோம்.
For the sake of our children that we can bring them up for God's kingdom.
நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக நாம் தேவபக்தியுள்ள குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும்.